வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சியோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமையெனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. ஆமோஸ் இந்த அதிகாரத்தை ஐயோ என்ற வார்த்தையுடன் ஆரம்பிக்கிறார். இவர் ஐயோ என்று அதிகமாக கூறிய தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் நீங்கள் மற்ற தீர்க்கதரிசிகளும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமும் அதிகமான அளவிலே ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறதை பார்க்கலாம். ஐயோ என்று சொல்லப்படும் பொழுது அதற்கு வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் நில், கவனி, கேள் என்ற அர்த்தமும் இதற்குண்டு. ஏனென்றால் அது முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருக்கிறது. ஐயோ என்று வார்த்தை சொல்லப்படும் காரியத்திற்கு நம்முடைய தனி கவனத்தை கவர்ந்து இழுக்கிறதாய் இருக்கிறது. இந்த முதலாம் வசனத்திலே அவர் சியோனை குறித்து கூற ஆரம்பிக்கிறார். இது யூதா ராஜ்யமாகிய தென் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. ஆகவே இங்கே தேசத்தின் இரண்டு பகுதிகளாகிய யூதாவையும் இஸ்ரவேலையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனே சமய காரியங்களிலே முக்கிய இடத்திலே இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் அங்கேதான் இருந்தது. அடுத்ததாக இங்கே கூறப்படும் சமாரியா என்பது இஸ்ரவேல் தேசமாகிய வலிமை பொருந்திய நாட்டின் தலைநகரமாக விளங்கியது. சியோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்களும், அதாவது சியோனிலே வாழ்ந்தவர்கள் காரியங்களை மிகவும் எளிதாக எடுத்துக்கொண்டு நிர்விசாரமாய் கருத்தற்றவர்களாய் இருந்தார்கள். செழிப்பான நாட்களிலே அவர்கள் ஆடம்பரத்தின் மடியிலே உட்கார்ந்திருந்தார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் அநேக தேசங்கள் இவ்வாறுதான் ஆடம்பரத்திலே மூழ்கி கிடக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலே ஆடம்பரத்திற்கு முக்கிய இடத்தை நாம் கொடுக்கிறோமா என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருந்தவர்களும் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். சமாரியாவிலே அன்று ஒருவேளை வலிமை வாய்ந்த ராணுவம் குவிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அது வட ராஜ்யத்தின் தலைநகரமாகும். ஆகாபும் ஏசபேலும் அங்கேயே வாழ்ந்து வந்தார்கள். அங்கே தந்தத்தாலான அரண்மனைகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த சமாரியாவில் இருந்த மலைகளும் எதிராளிகளுக்கு எதிரான ஒரு பலத்த அரணாக இருந்தது. அசீரியர்கள் படையெடுத்து வந்தபோது அவர்களுக்கு எதிரே இது 3 வரை விழாமல் தாக்கு பிடித்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். சமாரியா அவ்வளவு முக்கியமான நகரமாக இருந்தது. அசீரியர்கள் சமாரியாவை அழித்த பிறகு ஏரோது அதை திரும்பவும் கட்டினான். ஏரோது கட்டிடங்களிலே கட்டுவதிலே விருப்பமுள்ளவன். அவன் செசரியாவை புதிதாக கட்டினான். ஆனால் சமாரியாவை இவன் மறுபடியும் கட்டினான். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு இடத்திலே அமைந்திருந்தது. இதன் ஆடம்பரம் மற்றும் அரணான நிலையினாலே இஸ்ரவேல் மிகவும் பாதுகாப்பானதாக தன்னை கருதியது. ஆகவே அவர்கள் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஜாதிகளின் தலைமையெனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஜாதிகளின் தலைமையெனப்படுவது இஸ்ரவேலில் உள்ள பிரபுக்களை குறிக்க வாய்ப்பிருக்கிறது. இவர்களே உயர்ந்த பதவிகளிலேயும் அதிகாரங்களிலேயும் இருந்தார்கள். இந்த தேவ பக்தியற்ற கரிசனையற்ற தலைவர்களிடத்திற்கே இஸ்ரவேல் ஜனங்கள் உதவி கேட்டு நீதி கேட்டு வந்தார்கள். ஆனால் இந்த பிரபுக்கள் தங்களுடைய வசதியை பெருக்கிக் கொள்ளவே செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே போலத்தான் ஜாதிகளின் தலைமை என்று குறிக்கப்படுகிற வார்த்தை இஸ்ரவேலையே குறிப்பிட்டு சொல்லவும் வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் அது அந்நாட்களிலே அவ்வாறுதான் நாடுகளிடையே மதிப்பு வாய்ந்ததாய் கருதப்பட்டது, செல்வாக்கு வாய்ந்ததாகவும் காணப்பட்டது. வசனம் 2 பாருங்கள். நீங்கள் கல்னே மட்டும் சென்று அவ்விடத்திலிருந்து ஆமாத் என்னும் பெரிய பட்டணத்துக்கு போய் பெலிஸ்தருடைய காத் பட்டணத்துக்கு இறங்கி அவைகள் இந்த ராஜ்யங்களை பார்க்கிலும் நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கிலும் விஸ்தாரமானவைகளோ என்றும் பாருங்கள். கல்னே பட்டணம் என்பது ஐபிராத்து நதிக்கும் சாப் நதிக்கும் இடையிலே குறுக்காக அமைந்திருந்தது. அங்கே நினிவே இருந்தது, கல்னே இருந்தது. அது ஒரு முக்கியமான இடமாக திகழ்ந்தது. ஆமாத் என்பது சிரியாவில் உள்ள ஒரு பெரிய நகரம். இப்பொழுது நாம் தெற்கு நோக்கி போகிறோம். காத்தை குறித்து வாசிக்கிறோம். காத் என்ற பட்டணம் பெலிஸ்தியாவிற்கு தெற்கிலே இருந்தது. இது பெலிஸ்தியர்களின் சிறந்த பட்டணங்களிலே ஒன்று. அது மட்டுமல்ல, அவைகள் இந்த ராஜ்யங்களை பார்க்கிலும் நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கிறோம் விஸ்தாரமானவைகளோ என்றும் பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது தேவன் சொல்கிறார், நீங்கள் இந்த தேசங்களை எல்லாம் பாருங்கள், நீங்கள் இந்த தேசங்களை விட சிறந்தவர்கள் என்று எண்ணுவது என்ன? நீங்கள் ஒன்றும் சிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அதே பாவத்தை தான் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய பொறுப்பு அதிகம். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வெளிப்பாட்டை பெறவில்லை, நீங்களோ தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற சகோதர சகோதரிகள் பாவத்திலே புரளும் பொழுது தேவன் அதை குறித்து மிகவும் வேதனைப்படுகிறார். இப்பொழுது ஆமோஸ் இஸ்ரேல் தேசத்தின் மூன்று பாவங்களை குறிப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த மூன்று பாவங்களே வட இஸ்ரேல் தேசத்தை கீழாக கொண்டு வந்தது. தென் தேசத்தையும் இவைகளே வீழ்ச்சிக்கு நடத்தியது. பாபிலோன், எகிப்து, கிரேக்கு மற்றும் ரோம சாம்ராஜ்யம் போன்ற எல்லாவற்றையும் இவைகளே வீழ்ச்சியுற செய்தன. இந்த பாவங்களே பெரிய தேசங்களை சிறுமைக்குள்ளாக்கியுள்ளது. வரலாற்றிலே பெரிய வல்லரசுகளாக விளங்கிய அநேக நாடுகள் இன்று இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருக்கும்படியாக தாழ்வுற்ற நிலைமைக்கு செல்வதற்கு இந்த பாவங்களே காரணம். இவைகள் தேசத்தின் பாவங்கள். இவற்றிற்காக தேவன் தேசங்களை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஆமோஸ் 6:3 பாருங்கள். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கெட்டி வரும்படி செய்து. தீங்கு நாள், அதாவது நியாய தீர்ப்பினால் வருகிறது. ஆனால் அது இப்போதல்ல, ஆகவே நாம் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று இஸ்ரவேல் சொல்கிறது. இந்த ஒரு காரியத்தையே எசேக்கியா ஏசாயாவிடம் கூறுகிறார். ஏசாயா தென் இஸ்ரவேல் தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு வருகிறது என்றும் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள் என்றும் சொன்னார். அதற்கு எசேக்கியா, இது என்னுடைய நாட்களில்தான் நடக்கும் என்று கேட்டார். இல்லை, அது உம்முடைய நாட்களிலே நடப்பதில்லை என்று ஏசாயா அதற்கு பதில் சொன்னவுடன், சிறந்த ராஜாவாயிருந்த எசேக்கியா, அப்படியா? அப்படியானால் பரவாயில்லை என்று சொன்னார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு இப்பொழுது இல்லை அல்லவா? இயேசுவின் வருகை இப்பொழுது இல்லை அல்லவா? அதுவரை பாவம் செய்வோம் என்று கூறி தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். ஆனால் தீங்கு நாள் விரைவில் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, தேசத்தை அழிக்கும் அந்த மூன்று பாவங்கள் எவைகள் என்பதை அடுத்து வரும் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆமோஸ் 6:4 பார்க்கும்பொழுது வரம்பற்ற விபச்சாரமும் பெருந்தீனியும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மாம்சத்தின் பாவங்கள். தந்த கட்டிலே படுத்துக்கொண்டு, அதாவது ஆகாபும் ஏசபேலும் சமாரியாவிலே தந்தத்திலான அரண்மனையை கட்டினார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம். இன்று அது இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியிலே அங்கே சிறந்த கலை நுணுக்கமுள்ள பாத்திரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அரண்மனை அன்றைய பெரிய பணக்காரர்களின் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் தந்த கட்டில்களிலே படுத்துக் கொண்டார்கள். அது மிக பெரிய கட்டிலாக இருந்தது. அவர்கள் வாழ்வு ஆடம்பரமாக நிர்விசாரமாக காணப்பட்டது. தங்கள் மஞ்சங்களின் மேலே சௌக்கியமாய் சயனித்து என்று சொல்கிறார். அருமையானவர்களே, அந்த நாட்களிலே பாலுறவு பாவமானது பயங்கரமாக மக்கள் மத்தியிலே பெருகியிருந்தது. இன்றும் கூட இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பாவங்களிலே ஈடுபடுவதுதான் உலகத்தை அனுபவிப்பது என்று மக்கள் கருத்திலே வைத்திருக்கிறார்கள். இது குடும்பத்தை, சமுதாயத்தை, ஏன் தேசத்தையும் அழிக்கிறதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. இப்படிப்பட்ட பாவத்தை பெருகவிட்ட தேசம் என்றும் நிலைத்திருந்ததில்லை. ரோம சாம்ராஜ்யம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது எல்லா தேசங்களிலேயும் வலிமை பெற்றதாக விளங்கியது. பின்னர் இது ஏன் வீழ்ச்சியை சந்தித்தது? ரோம அரசாட்சியின் அழிவிற்கு எந்த ஒரு வெளியிலிருந்து வந்த எதிராளியும் காரணமல்ல. கிப்பன் என்ற ஆசிரியர் தன்னுடைய நூலிலே ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை குறித்து அழகுபட கூறியிருக்கிறார். ரோம சாம்ராஜ்யம் வீழ்ச்சியுறுவதற்கு குடும்பத்தின் அழிவு ஒரு முக்கிய காரணம் என்று அவர் சொல்கிறார். தேசத்திற்குள்ளே ஒழுக்கக்கேடு வந்தபொழுது அது கீழாக செல்ல ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, 2வது பாவத்தை குறித்து 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி. அன்றைய நாட்களிலே அநேக இசைக்கருவிகளும் புது புது மெட்டுகளும் வந்தன. இன்று நாம் கேள்விப்படுவது போல பாப் இசை, ராக் இசை, இதுபோன்ற எத்தனையோ இசை அன்றிலிருந்த இஸ்ரவேல் தேசத்திலே அப்போதே இருந்தது. இசையின் தன்மை ஒரு தேசத்தை அழிக்கக்கூடியது. இது உங்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கலாம். வருகிற புது புது பாடல்கள், புது புது மெட்டுகள், ஒழுக்க கேடான இசை, இவை அழிவிற்கு வழிவகுக்கின்றன. இன்றுதான் எத்தனை எத்தனையான இசை மெட்டுகள். அருமையானவர்களே, இஸ்ரவேலை போல நாமும் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம். ஆபாசமான மெட்டுகளும் ஆபாசமான பாடல்களும் எங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. இவை மக்களின் ஒழுக்கத்தை சீர்குலைக்கிறது, பாவத்தை பெருகச் செய்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடல்களை விரும்பி கேட்கிறீர்கள், எப்படிப்பட்ட பாடல்களுக்கு தாளம் போட்டு ரசிக்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி என்று பார்க்கிறோம். இவர்கள் தாவீதை போல் கீத வாத்தியங்களை உண்டு பண்ணினார்கள், ஆனால் தாவீதை போல அதை பயன்படுத்தவில்லை. தாவீதின் நாட்களிலே இசையானது தேவனை போற்றவும் தேவாதி தேவனை துதிக்கவும் பயன்படுத்தப்பட்டது. தாவீது ஒரு சிறந்த இசை வல்லுநர். அவர் சங்கீதங்களை பாடி இசைக்கருவியை மீட்டி தேவனை தொழுது கொண்டார். ஆனால் ஆமோசின் நாட்களிலிருந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை போற்றி பாடவும் தேவனை மகிமைப்படுத்தவும் இசையை பயன்படுத்தவில்லை. மாறாக அந்த இசை மக்களை தேவனிடத்திலிருந்தும் அவரை தொழுது கொள்வதிலிருந்தும் அவர்களை வெளியே இழுத்துச் சென்றது. அருமையானவர்களே, இசையை குறித்து நாம் எவ்வளவு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் இப்பொழுது அந்த தேசத்தின் மூன்றாவது பாவத்தை குறித்து அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆமோஸ் 6:6. பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்கிறார்கள், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து என்று வாசிக்கிறோம். அவர்கள் ஒரு சிறிய பாத்திரங்களிலே அளவாக குடியாதவர்களாய் இருந்து பெருங்குடிகாரர்களாய் இருந்திருக்கிறார்கள். குடிப்பழக்கம் பாவமான காரியம். இவர்கள் அதிலேயே மூழ்கி கிடந்தார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் இந்த குடி பாவமானது நம்முடைய சமுதாயத்திலே எவ்வளவு தலைவிரித்து ஆண்டுகிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். அதில் அகப்பட்டுக் கொண்ட எத்தனையோ பேர் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்கிறார்கள், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள் என்று வாசிக்கிறோம். அன்றைய நாட்களிலே சிறந்த பரிமள தைலங்களை பெறுவதற்கு அதிக கவனம் செலுத்தினார்கள். சரியானதை பெற்று அதை பூசிக் கொள்வதற்கு அதிக பணத்தையும் நேரத்தையும் செலவு செய்தார்கள். ஆம், ஆடம்பரம், அதே வேளையிலே குடிப்பழக்கம் தேசத்திற்கு அழிவை கொண்டு வந்து கொண்டிருந்தது. மற்ற பாவங்களோடு கூட குடியும் இந்த உலகத்தின் தேசங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பாவத்தினாலே எதையும் சாதித்துவிட முடியாது. இந்த குடிப்பழக்கத்தினாலே எந்த நன்மையையும் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த குடியினால் எத்தனை எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டு போகிறது. எத்தனை சாலை விபத்துகள், எத்தனை அடிதடிகள், எத்தனை கொலைகள், கொள்ளைகள், இதை போன்ற அநேக தீமைகளுக்கு இதுவே அடிப்படையாக இருக்கிறது என்றால் மிகையாகாது. அநேக மரணங்களுக்கு இதுவே காரணமாக இருக்கிறது என்றும் நாம் பத்திரிகைகளிலே பார்க்கிறோம். அநேகர் இந்த குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்காக கரிசனை உள்ளவர்களைப் போல காட்டிக் கொள்கிறார்கள், ஆனால் உண்மையில் கரிசனை கொள்ளவில்லை. மதுபானம் தயாரிக்கும் நிறுவனமும் தன்னுடைய தயாரிப்பிலே குடி குடியை கெடுக்கும் என்றுதான் எழுதுகிறார்கள். காரணம் என்ன? இப்படி குடிக்கிறவர்களை எச்சரித்து குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம். தங்களுடைய வியாபாரம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதுதான் உள்ளான விருப்பம். நிறுவனத்தார் உண்மையிலே அந்த குடிகாரர்களின் குடும்பத்தை, அவர்களது உடல் நலத்தை குறித்து கரிசனை கொள்வார்கள் என்றால் மது தயாரிப்பை நிறுத்தியிருப்பார்கள். ஒருவர் குடியை குறித்து கூறின காரியங்களை சற்றே வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் குடிப்பதை குறித்து மற்றவர் வருத்தப்பட தேவையில்லை. நான் என்னுடைய அண்டை அயலகத்தார் என்ன நினைப்பார்கள் என்பதை குறித்து கவலைப்படுவதில்லை. அதேபோல் சட்டங்கள் எத்தனை ஏற்றப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என் மதுபான கோப்பையை வைத்திருக்கிறேன் என்று உலகத்திற்கு சொல்லுவேன். இங்கே ஒரு மனிதனின் சுதந்திரம் தடை செய்யப்பட முடியாது. குடிப்பதற்கு எனக்குள்ள உரிமையை எவரும் இடைஞ்சல் செய்ய இயலாது. இவ்வாறு கூறிய அவன் சட்டத்தை மனிதனை மதியாமல் குடித்தான். பின்னர் தன்னுடைய பழைய காரிலே ஏறிக்கொண்டான். சாலையிலே வேகமாகச் சென்றான். வளைவுகளிலே 50 மைல் வேகத்திலே சென்றான். கலங்கிய கண்களோடு குடிகார சிரிப்போடு அவன் சென்று கொண்டிருந்த பொழுது அவன் எதிரிலே ஒரு கார் வந்தது. அதை கடக்க முனைந்த பொழுதுதான் கண்ணாடி உடையும் சத்தமும் கடுமையான இடி முழக்கம் போன்ற சத்தமும் கேட்டது. எதிரே வந்த கார் தலைகீழாக விழுந்து நொறுங்கியது. குடிகாரன் புறப்பட்டு வந்து 2 மைல் தொலைவிற்குள்ளே இந்த விபத்து. கணவர் பாதிக்கப்படவில்லை, ஆனால் அவனுடைய மனைவி தலைகீழான காருக்குள்ளே சிக்கிக் கொண்டாள். இவன் அந்த குடிகாரன் உதவியை நாடினான். அந்த குடிகாரனோ தீப்பிழம்பை பார்த்துக்கொண்டு மரண ஓலத்தை கேட்டுக்கொண்டு அருவறுப்பான முறையிலே வெறும் பசப்புணர்ச்சி காட்டிக்கொண்டு ஒன்றும் விளங்காதவனைப் போல உட்கார்ந்திருந்தான். அவன் சென்று அந்த கணவனுக்கு உதவ கால தாமதமாயிற்று. அந்த கார் எரிந்தது. கணவன் அழுது கொண்டிருக்க குழந்தை சத்தமிட தாயார் மரித்து போனாள். குடிகாரன் அங்கே உட்கார்ந்திருந்தான். இதை பார்த்தும் கூட சிலர் மற்றவர்கள் குடிப்பதை குறித்து நமக்கென்ன வந்தது என்று சிரித்துக் கொண்டே அங்கே கடந்து போனார்கள் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, மற்றவர்கள் குடிப்பது அவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பாதிப்பை உண்டாக்குகிறது. நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் போவீர்களா? ஒரு வருடத்திலே குடிக்கிற ஒருவரை திருந்த செய்தாலே நீங்கள் செய்கிற பெரிய சேவை அது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, மாம்சத்தின் பாவங்கள், அதாவது வரைமுறையற்ற பாலுறவு, பெரும் தீனி மற்றும் பாவத்தை தூண்டும் இசை, குடிப்பழக்கம் போன்ற எல்லாமே பெரிய தேசங்களை கீழாக கொண்டு வந்த பெரிய பாவங்கள். இது அந்த நாடுகளுக்கு மட்டுமல்ல எல்லா தேசத்திற்கும் பொருந்தும். ஆனால் அநேக தேசங்களிலே இந்த குடிப்பழக்கம் என்பது நாகரீகம் போல ஆகிவிட்டது. அதை நாகரீகமாகவும் நன்னடத்தையாகவும் வளர்ந்துவிட்ட கலாச்சாரமாகவும் பழமையிலிருந்து விடுதலை பெற்றதாகவும் கருதுகிறார்கள். அருமையானவர்களே, பாவம் பாவம்தான், அதற்கு புதிய பெயர் சூட்ட முடியாது. நீங்கள் இதை குறித்து எவ்வாறு சிந்திக்கிறீர்கள் என்பதை விட வேதம் என்ன சொல்லுகிறது என்பதே முக்கியம். நீங்கள் சமுதாயத்தை காப்பீர்களா, அல்லது ஒவ்வொருவராக பாவத்திற்கு விற்றுவிடப் போகிறீர்களா? ஆமோசனிடத்திலிருந்து வந்த செய்தி அவருடைய காலத்திலேயே நிறைவேறிவிட்டது. வட இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டு சிறைப்பட்டு போனது. இந்த பாவங்களே அதை வீழ்ச்சியுற செய்தது. வசனம் 4 நாம் பார்த்தது போல வரம்பற்ற பாலுறவு, வசனம் 5 நாம் பார்த்தது போல பாவத்தை தூண்டும் இசை, 6 பார்த்தது போல குடிப்பழக்கம் போன்றவை அத்தேசத்தில் உள்ள 3 முக்கியமான பாவங்கள். மது, மாது, மதுர கீதம் என்பது இன்று மட்டுமல்ல அன்றே உள்ள கதைதான். இன்று அநேகர் இதைத்தான் வாழ்வு என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது அல்ல வாழ்க்கை. இது மரணத்தை பற்றிய காரியங்கள். வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று சிலர் சொல்ல கேட்டிருப்பீர்கள். அல்லது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். ஆனால் காற்று வீசாத காலம் ஒன்று வருகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். வாய்ப்புள்ள போதே வாழ்க்கையை அனுபவித்துவிட வேண்டும் என்று ஒரு தேசமோ தனி மனிதனோ நினைத்தால் அந்த வழியிலேயே சென்றால் முடிவு பயங்கரம் என்பதை மறந்து போகக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். உலகத்திலே காணப்படும் பாவங்கள் எல்லாமே மனித இருதயத்தை பற்றிய ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்றன. அது என்ன? நீங்கள் இந்த முழு உலகத்தையும் பிடித்து உங்கள் உள்ளத்திற்குள்ளே வைத்தாலும் உங்கள் உள்ளம் திருப்தி அடையாது என்றே அறிகிறோம். அப்படி என்றால் காரணம் என்ன? மனித இருதயத்தில் உள்ள வெற்றிடத்தை, அந்த வெறுமையை தேவனை தவிர வேறு ஒன்றாலும் நிரப்ப முடியாது. இஸ்ரவேலின் அக்கிரமம் தேசத்தை அழிவுக்கு நேராக கொண்டு சென்றது. தனி மனிதனுடைய பாவமும் அவனை அழிவுக்கு நேராகவே இழுத்துச் செல்கிறது. ஆனால் உள்ளத்தில் இருக்கிற வெற்றிடத்தை நிரப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தனி மனிதன் இடமளிக்கும் பொழுது அவரே அந்த இருதயத்தினுள்ளே வந்து அதை பரிசுத்தம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் நிறைவுள்ள உண்டாகவும் மாற்றுகிறார். உங்கள் இருதயத்திலே நிறைவு உண்டா? இல்லை என்றால் உங்களுக்கு தேவை இயேசு தரும் திருப்தி. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசம் அழிந்து போனது போல ஆண்டவரே, இந்த உலகத்திலேயும் தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நீர் அவர்களை விலக்கி விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். மாம்ச இச்சையாகிய பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்களையும், குடிவெறிக்கு அடிமையாயிருக்கிறவர்களையும், தவறான பாடல்களுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறவர்களையும் நீரே கண்ணோக்கி பார்த்தள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான இன்பங்களுக்கு நேராக இழுப்பு காணப்படும் என்றால் தேவரீர் அதை சரி செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள வெற்றிடத்தை நீரே நிரப்ப ஒவ்வொருவரும் இடம் கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 15:20. உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 15:20.